லாஸ்ட் ஆல் நேஷன்ஸ் நற்செய்தி வெளியீட்டாளர்களால் பசியுள்ள மிருகங்கள் மற்றும் கொடிய பாம்புகள் உள்ள காட்டில் தொலைந்து போவது மிகவும் பயமாக இருக்கிறது. தண்ணீர், சாலை, வழிகாட்டி இல்லாத பாலைவனத்தில் தொலைந்து போவது மரணத்திற்கு வழிவகுக்கும். திசைகாட்டி இல்லாமல், உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல், பாய்மரம் அல்லது இயந்திர சக்தி இல்லாமல், வெப்பம் அல்லது குளிரில் இருந்து பாதுகாப்பு இல்லாமல் உயர்கடலில் தொலைந்து போவது பேரழிவு தரும். பனி மற்றும் பனியால் மூடப்பட்ட உயரமான மலைகளில் தொலைந்து போவது உறுதியான மரணம். ஆனால் எல்லாவற்றையும் விட மோசமானது பாவம் மற்றும் சீரழிவு உலகில் தொலைந்து போவது. ஏனென்றால் அது ஆன்மீக அழிவு, மரணம் மற்றும் நரகத்திற்கு வழிவகுக்கிறது. சங்கீதக்காரன் எழுதுகிறார், காணாமல் போன ஆட்டைப் போல நான் வழிதவறிவிட்டேன். சங்கீதம் 119 வசனம் 176. ஆடுகளுக்கு ஒரு மேய்ப்பன் தேவை அல்லது அவை பசியுள்ள சிங்கங்கள், கரடிகள் அல்லது ஓநாய்களுக்கு இரையாகின்றன. சிங்கத்தையும் கரடியையும் கொன்ற தாவீதைப் போன்ற உண்மையான மேய்ப்பன் அவர்களுக்கு தேவை. ஆடுகளுக்காக தன் உயிரையே இழக்கத் தயாராக இருந்தான். நமக்காக உயிரை கொடுத்து பசுமையான மேய்ச்சல் நிலங்களுக்கும் அமைதியான தண்ணீருக்கும் நம்மை அழைத்துச் சென்ற ஒரே நம்பகமான மற்றும் உண்மையான மேய்ப்பரான இயேசு நமக்கு தேவை. நான் நல்ல மேய்ப்பன், என் ஆடுகளை அறிவேன், அவைகள் என்னை அறிந்திருக்கிறது என்று இயேசு கூறினார். ஜான் 10:14. ஆடுகளுக்கு மேய்ப்பன் இருந்தால் மட்டும் போதாது, மேய்ப்பன் உண்மையான மேய்ப்பனாக இருக்க வேண்டும். கடவுள் எரேமியாவிடம், என் ஜனங்கள் காணாமற் போன ஆடுகளாக்கப்பட்டார்கள், அவர்களுடைய மேய்ப்பர்கள் அவர்களை வழித்தவறிவிட்டார்கள் என்றார். எரேமியா 50:6. குருடர்களின் குருட்டு தலைவர்களான சுய நீதியுள்ள மேய்ப்பர்களை பின்பற்றாதீர்கள். தொலைந்து போனவர்களை தேடி காப்பாற்ற வந்த இயேசுவை பின்பற்றுங்கள். தொலைந்து போனவர்களை தேடி காப்பாற்றிக் கொண்டே இருப்பார். அவர் அவர்களை கண்டுபிடிக்கும் வரை தொடர்ந்து தேடுவார். பல ஆண்டுகளுக்கு முன்பு நான் 2 வேட்டைக்காரர்களை தென்மேற்கு ஆப்பிரிக்காவில் சந்தித்தேன். அவர்கள் ஒரு காலத்தில் கலஹாரி பாலைவனத்தில் தொலைந்து போனார்கள். கழுதைகள் இழுத்த வண்டியில் மனைவி பிள்ளைகளுடன் பாலைவனத்துக்கு பயணம் செய்தனர். ஒரு மலையை அடைந்த அவர்கள் தங்கள் கூடாரங்களை அமைத்தனர். ஒரு நாள் வேட்டையாடச் சென்ற இருவர் மிருகக் கூட்டத்தின் தடயங்களைக் கண்டனர். அவர்கள் இவற்றை பின்தொடர்ந்து பாலைவனத்திற்கு மேலும் மேலும் ஆழமாக அழைத்துச் செல்லப்பட்டனர். மாலையில் முதல் வேட்டைக்காரன் மிருகத்தைக் கண்டான். அவற்றில் ஒரு ஜோடியைச் சுட்டு பின்னர் அவனுடைய துணையை தேடச் சென்றான். ஆனால் வெற்றி பெறவில்லை. மற்ற வேட்டைக்காரன் தன் தோழனிடம் சொல்லாமல் அதே மந்தைக்கு இட்டுச் செல்லும் என்று தான் எதிர்பார்த்த மற்றொரு ஸ்பூரை பின்தொடர்ந்தான். முதல் வேட்டைக்காரன் தன் நண்பனை தேடுவதை தொடர்ந்த போது இருள் சூழ்ந்தது. அவன் திசையை முழுவதுமாக இழந்தான். அவர் இரவின் பெரும்பகுதியில் நடந்தார். அவர் முகாமின் நெருப்பை காண்பார் என்று நம்பினார். அது தன்னை பாதுகாப்பாக அழைத்துச் செல்லும். 2.5 நாட்கள் அவர் நடந்து கொண்டே இருந்தார். அவர் முற்றிலும் சோர்வடைந்து இழந்து தாகத்தால் மூழ்கும் வரை அவரது நாக்கு வீங்கி ரத்தம் வழிந்து வாயில் தொங்கிக் கொண்டிருந்தது. அவர் சூடான பாலைவன மணலில் தாகத்தால் தொலைந்து இறந்து போனார். அந்த இறக்கும் நிலையில் கிடந்த அவர் உதவிக்காக கடவுளிடம் திரும்பினார். அவனால் கேட்கக்கூடிய ஜெப வார்த்தையை உச்சரிக்க முடியவில்லை. ஆனால் மனிதனின் இதயத்தை பார்க்கும் கடவுள் அவனுடைய அழுகையை கேட்டார். திடீரென்று இறக்கும் வேட்டைக்காரன் தூரத்தில் ஒரு சிலுவையைக் கண்டான். சிலுவையில் இருந்து ஒரு உரத்த அழுகை வந்தது. எனக்கு தாகம், அது இயேசுவின் அழுகை என்பதை அறிந்தான். அது ஒரு கிளர்ச்சியூட்டும் உயிரை கொடுக்கும் சக்தியைப் போல அவரது முழு உள்ளத்திலும் சென்றது. கடவுளின் குமாரனாகிய இயேசு கல்வாரி சிலுவையில் தனக்கிருந்த இடத்தில் பாடுபட்டார் என்பதை உணர்ந்தவுடன் அவருடைய தாகம் நீங்கியது. 1 சாமுவேல் 16:17 ஜான் 19:28. களைப்பும் களைப்பும் எல்லாம் அவனை விட்டு நீங்கி புத்துணர்ச்சியுடன் அவன் எழுந்து நின்றான். அவர் புத்துணர்ச்சியுடனும் புத்துயிர் பெறுவதற்காகவும் இயேசு தம் இடத்தில் துன்பப்பட்டதற்காக கடவுளுக்கு நன்றி கூறினார். தன்னை இவ்வளவு அற்புதமான முறையில் சந்தித்ததற்காக கடவுளுக்கு முழு மனதுடன் நன்றி தெரிவித்தார். பின்னர் அவர் சுற்றி பார்த்து தனது மக்களை கண்டுபிடிக்க எந்த திசையில் செல்வது என்று யோசித்தார். அவர் ஆச்சரியத்துடன் பார்த்தார். ஒரு அழகான கை தரையில் இருந்து 4 அடிக்கு மேலே நகர்ந்து ஒரு விரலை முன்னோக்கி நோக்கிச் சென்றது. அவன் பார்த்த கை உண்மைதானா என்று யோசித்தபடி அதை நோக்கி நகர்ந்தபோது அது அவனுக்கு முன்னால் சென்றது. இது கடவுளின் கை மற்றும் கடவுளின் விரல் என்று அவர் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டு கிட்டத்தட்ட ஒரு இரவும் பகலும் அதை பின்பற்றினார். அவர் நகர்த்தும் போது கை அசைந்தது. அசையாமல் நின்றபோது கை அசைந்தது. இறுதியாக கை குளிர்ந்த நீரூற்று மீது நின்றது. தாகம் தீரும் வரை குடித்தார். அவன் நிமிர்ந்து பார்த்தபோது கை காணாமல் போனதை உணர்ந்தான். அருகில் இருந்த மணல் திட்டுகளுக்கு பின்னால் இருந்து முகாமின் கூடாரங்களை பார்த்தான். முகாமுக்கு வந்த அவர் தனது மக்கள் தன்னை பத்திரமாக தங்களுக்கு திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதைக் கண்டார். அவருக்காக பிரார்த்தனை செய்தவர்களில் மற்றைய வேட்டைக்காரனும் இருப்பதைக் கண்டுபிடித்தார். அவரும் தொலைந்து போயிருந்தார். மேலும் கடவுள் அவரை அவரது குடும்பத்திற்கு ஒரு குறிப்பிடத்தக்க வகையில் திரும்ப கொண்டு வந்தார். தவறான பாதையை பின்பற்றிய அவர் பாலைவனத்தில் தொலைந்து போனதைக் கண்டார். இரவு முழுவதும் முகாமை தேடி வீணாக அலைந்தார். விடியற்காலையில் அவர் தனது 8 வயது மகன் அருகில் இருந்த குன்றுகளில் இருந்து தன்னை கூப்பிடுவதைக் கண்டார். அந்த சிறுவன் எப்படி இவ்வளவு தூரத்தை தனியாக கடந்து சென்றான் என்று யோசித்தார். சிறுவனின் கால்தடங்கள் தெரியவில்லை என்றாலும் பார்வை மிகவும் தெளிவாக இருந்தது. அவர் குன்று நோக்கித் தொடங்கினார். அது 6 குன்றுகளை கடக்கும் வரை தொடர்ந்தது. 7வது இடத்தை அடைந்ததும் அந்தச் சிறுவன் அசைந்து கொண்டிருந்த இடத்திலிருந்து தூரத்தில் முகாமின் கூடாரங்களை பார்க்க முடிந்தது. அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த மகனின் படுக்கையில் அவர் விரைவில் தன்னைக் கண்டார். தன்னை பாதுகாப்பாக கொண்டுவர கடவுள் அவருக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார் என்பதை அப்போது அவர் உணர்ந்தார். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் வேட்டையாடுபவர்களைப் போல செல்வம், புகழ், வசதி, பணம், இன்பம், வெற்றி மற்றும் பல விஷயங்களை பின்தொடர்ந்து முதலில் கடவுளின் ராஜ்யத்தை தேட மறந்துவிடுகிறோம். இந்த உலகத்தின் ஆன்மீக பாலைவனத்தில் நாம் தொலைந்து போகிறோம். விரக்தியில் அவரிடம் கூக்குரலிடும் வரை, ஜீவனின் ஊற்றாக இயேசு வெளிப்படும் வரை, உயிருள்ள கடவுளாகிய கடவுளின் மீது நம் ஆன்மாக்கள் தாக்கமாக இருக்கும். காணாமற் போனவர்களை காணவும் இரட்சிக்கவும் வந்திருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். காணாமற் போன ஆடுகளை கண்டுபிடிக்கும் வரை தேடுகிறான். அவன் உன்னையும் என்னையும் தேடுகிறான். ஒரு ஆடு எப்படி தொலைந்து போகும்? தீயத்தை விரும்புவதன் மூலம், மேய்ப்பனின் அழைப்பை புறக்கணிப்பதன் மூலம், மேய்ப்பனும் அவனுடைய ஆடுகளும் செல்லும் போது பின்னால் தங்குவதன் மூலம், சோதனையாளரின் குரலை கேட்பதன் மூலம், அல்லது மேய்ப்பனுக்கு முன்னால் ஓடி அதன் சொந்த மேய்ச்சல் நிலங்களை தேர்ந்தெடுப்பதன் மூலம். ஊதாரி மகன் எப்படி தொலைந்து போனான்? உலகத்தின் பாவ சுகங்களை விரும்பினார். அவர் தனது தந்தைக்கு நன்றியற்றவராக இருந்தார். எல்லா தீமைகளுக்கும் அணிவேராகிய பண ஆசை அவருக்கு இருந்தது. இந்த உலகத்தின் கடவுள் அவரது கண்களை குருடாக்கினார். அதனால் அவர் படிப்படியாக தன்னை பார்க்க முடியவில்லை. ஆனால் நிச்சயமாக கடவுளிடமிருந்தும் அவருடைய தந்தையிடமிருந்தும் விலகி பாவத்தின் சேற்றில் மூழ்கிவிட்டார். அவருக்காக தொடர்ந்து பிரார்த்தனை செய்தார். அவர் பன்றிகளை மேய்த்து பசியால் அவதிப்பட்ட போது அவர் தனது முட்டாள்தனத்திலிருந்து எழுந்தார். அவர் பன்றிகளையும் எஜமானரையும் விட்டுவிட்டு பன்றிகளுக்கு உணவளித்த உமிகளால் தனது வெற்று வயிற்றை நிரப்ப அனுமதிக்காமல் தனது தந்தையிடம் திரும்பினார். நான் பரலோகத்திற்கும் கடவுளுக்கும் உங்களுக்கும் எதிராக பாவம் செய்தேன். இனி உங்கள் மகன் என்று அழைக்கப்படுவதற்கு நான் தகுதியற்றவன். அவர் தன்னை தவிர வேறு யாரையும் குற்றம் சாட்டவில்லை. தான் பாவம் செய்ததை ஒப்புக்கொண்டார். அவரது அன்பான தந்தை அவரை வீட்டிற்கு வரவேற்றார். என்னுடைய இந்த மகன் இறந்துவிட்டான். ஆன்மீக ரீதியாக மீண்டும் உயிருடன் இருக்கிறான். தொலைந்து போனது கண்டுபிடிக்கப்பட்டது. லூக்கா 15:11-32. ஒரு பெண்ணிடம் 10 வெள்ளிக்காசுகள் இருந்தால் ஒன்றை இழந்தாள் என்று வைத்துக் கொள்வோம். அவள் விளக்கை கொளுத்தி வீட்டை துடைத்து அதை கண்டுபிடிக்கும் வரை கவனமாக தேடுகிறாள் அல்லவா? அவள் அதை கண்டதும் தன் தோழிகளையும் அக்கம் பக்கத்தினரையும் அழைத்து, என்னோடு மகிழுங்கள், என் தொலைந்து போன காசை கண்டுபிடித்து விட்டேன். லூக்கா 15:8-10. மரியாவும் யோசேப்பும் எருசலேம் கோவிலில் இயேசுவை தொலைத்துவிட்டு அவரை கண்டுபிடிக்கும் வரை 3 நாட்கள் அவரை தேடினார்கள். கிறிஸ்துவை பொறுத்த வரையில் ஆயிரக்கணக்கான ஆர்வமுள்ள தேவாலய உறுப்பினர்கள் இன்னும் இழக்கப்பட்டுள்ளனர். இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வதன் மூலம் அவர்கள் ஒருபோதும் அவரை உண்மையாக கண்டுபிடிக்கவில்லை. வார்த்தை மற்றும் பரிசுத்த ஆவியின் மூலம் மீண்டும் பிறந்ததில்லை. கடவுளுடைய ராஜ்யத்தை பொறுத்த வரையில் அவர்கள் தொலைந்து போனார்கள். ஏனென்றால் இயேசு சொன்னார், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று. மத்தேயு 3:2. மனுஷன் மறுபடியும் பிறக்காத வரை அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. ஜான் 3:3. நினைவில் கொள்ளுங்கள், இயேசு இன்னும் தொலைந்து போனவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அவர் உங்களை தேடுகிறார். நீங்கள் அவரை தேடினால் உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான சந்திப்பை நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஒருவேளை நீங்கள் உங்கள் அமைதி, உங்கள் தூய்மை, மன்னிக்கப்பட்ட பாவங்களின் மகிழ்ச்சி, கடவுள் மற்றும் மனிதர்களுக்கு முன்பாக உங்கள் சாட்சியை இழந்திருக்கலாம். நீங்கள் அதை இயேசுவில் கண்டுபிடிக்கும் வரை தேடுங்கள். ஒருவேளை நீங்கள் உங்கள் உடல்நலம், உங்கள் பதவி, உங்கள் வேலை, உங்கள் வருமானம் அல்லது உங்கள் பணத்தை இழந்திருக்கலாம். உங்கள் கஷ்டங்கள், உங்கள் மனவேதனைகள் எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் உங்களிடம் மீட்டெடுக்க வல்ல இறைவனிடம் கொண்டு வாருங்கள். ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், தன் உயிரை காப்பாற்ற விரும்புகிறவன் அதை இழப்பான். ஆனால் எனக்காக தன் உயிரை இழப்பவன் அதை காப்பாற்றிக் கொள்வான். லூக்கா 9:24. நீங்கள் முழு உலகத்தையும் பெறலாம், மேலும் இந்த உலகின் அனைத்து செல்வங்களையும் விட அதிக மதிப்புள்ள உங்கள் சொந்த ஆன்மாவை இழக்கலாம். நாம் அனைவரும் விதிவிலக்கு இல்லாமல் முற்றிலும் மற்றும் நம்பிக்கையின்றி நமது பாவங்களின் காரணமாக இழந்துவிட்டோம். நாம் பாவம் செய்யாதவர்கள் என்று கூறினால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம். உண்மை நம்மில் இல்லை. நாம் பாவம் செய்யவில்லை என்று கூறினால் அவரை பொய்யராக ஆக்குகிறோம். அவருடைய வார்த்தைக்கு நம் வாழ்வில் இடமில்லை. ஒன்று யோவான் 1:8-10. நம்மில் ஒருவர் கூட இழந்த நிலையில் இருக்க வேண்டியதில்லை. மனுஷகுமாரன் இழந்ததை தேடவும் காப்பாற்றவும் வந்தார். லூக்கா 19:10. கர்த்தர் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறார். நீங்கள் அவரை தேடினால் நீங்கள் அவரை கண்டுபிடிப்பீர்கள். ஆனால் நீங்கள் அதை இப்போது செய்ய வேண்டும். ஆண்டவர் அருகில் இருக்கும் போது அவரை தேடுங்கள். ஏசாயா 55:6. தேடும் இரட்சகரும் தேடும் பாவியும் எப்போதும் ஒருவரையொருவர் கண்டுபிடிப்பார்கள் என்பதில் நீங்கள் உறுதியாக இருக்கலாம். நீங்கள் அவரை தேடினால் நீங்கள் அவரை காண்பீர்கள். மத்தேயு 7:7. நீங்கள் அவரை கண்டுபிடித்து உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் விருப்பத்தையும் உங்கள் எதிர்காலத்தையும் அவரிடம் ஒப்படைத்து விட்டால் செம்மறியாடுகளின் நல்ல மேய்ப்பரான அவர் உங்களை பசுமையான மேய்ச்சல் நிலங்களுக்கும் நித்திய ஜீவனுக்கும் அழைத்து செல்வார். சங்கீதம் 23:2. தொலைந்து போனவர்களே, இப்போது அவரை கூப்பிடுங்கள். தயங்க வேண்டாம், ஏனென்றால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் இரட்சிக்கப்படுவான். அப்போஸ்தலர் 2:21. வெளியே வா, பாவத்தின் ஆட்சி கப்பலில் இருந்து வெளியே வாருங்கள். சாத்தானின் ஆதிக்கத்திலிருந்து வெளியே வாருங்கள். இயேசு ராஜாக்களின் ராஜா மற்றும் பிரபுக்களின் இறைவன். இருளின் இராச்சியம் ஒளியின் அரசரும் அமைதியின் அரசருமான இயேசுவால் கைப்பற்றப்பட்டது. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து சாத்தானின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வாருங்கள். இயேசு உங்களை விடுவிக்க வந்துள்ளார். கல்வாரி மரத்தில் மீட்பின் விலையை செலுத்தியுள்ளார். உன்னை விடுவிப்பதற்காக அவர் இறந்தார். கலாத்தியர் 5:1 மற்றும் எபிரேயர் 2:14-15. உங்கள் வாழ்நாள் முழுவதும் சாத்தான் உங்களை அடிமைத்தனத்தில் வைத்திருந்த பயத்தின் அடிமைத்தனத்திலிருந்து மரண பயத்திலிருந்து வெளியே வாருங்கள். இயேசு பாவத்தையும் மரணத்தையும் வென்று உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்த சிலுவையில் அவற்றை வெளிப்படையாக காட்சிப்படுத்தினார். அவர் மரண மண்டலத்தில் நுழைந்து மரணத்தை வென்றார். அவர் என்றென்றும் வாழ்வதற்காக கல்லறையிலிருந்து எழுந்தார். அவர் வாழ்வதால் நாம் வாழ்கிறோம். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு நம் இடத்தில் மரித்ததால் நாம் சிலுவையில் அறையப்பட்டு உலகத்திற்கும் பாவத்திற்கும் சுயத்திற்கும் மரித்தவர்களாக இருக்கிறோம். ஆனால் அவர் மூலமாக நாம் நித்திய ஜீவனை பெறுவதற்காக அவர் நம் நீதிக்காக எழுந்தார். ரோமர் 4:25. ஒரு காலத்தில் இந்த உலகத்தின் காக்கும் தேவதையாக இருந்த சாத்தான் கடவுளுக்கு மேலாக தன்னை உயர்த்தி கொண்டு, நான் மேகங்களின் உச்சிக்கு மேலே ஏறுவேன், நான் என்னை உன்னதமானவனாக ஆக்கிக் கொள்வேன். ஆனால் கடவுள் சொன்னார், நீங்கள் பாதாளத்திற்கு குழியின் ஆழத்திற்கு கொண்டு வரப்பட்டீர்கள். ஏசாயா 14:12-16. இவ்வுலகின் கடவுளும் அரசனுமான சாத்தான் வெற்றி பெற்றான். மனிதர்கள் தங்கள் சொந்த விருப்பத்தின் பேரில் அவருக்கு அடிபணிவதைத் தவிர அவர் இனி மனிதகுலத்தை ஆள முடியாது. பாவம் மற்றும் சாத்தானின் ஆட்சி கப்பலின் கீழ் இருந்து வெளியே வருமாறு கடவுள் நமக்குச் சொல்கிறார். மனிதகுலத்தின் ஆட்சியாளராகவும் அனைவருக்கும் அரசராகவும் இயேசுவை நியமித்துள்ளார். ஆகையால் அவர்களை விட்டு பிரிந்து இருங்கள் என்கிறார் ஆண்டவர். 2 கொரிந்தியர் 6:17.